வணக்கம் தந்தை ஜார்ஜ் சிகாமணி. கடந்த 10 நாட்களாக கொழும்புவில் நடைபெற்ற மனித உரிமைகள் பற்றிய கருத்தரங்கு பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன்.
வணக்கம், நான் ஃபாதர் ஜார்ஜ் சிகாமணி, கரிட்டாஸ் ஸ்ரீலங்காவிலிருந்து பேசுறேன். கடந்த 19ஆம் தேதி நாங்க ஆசியாவை சேர்ந்த இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா ஆகிய கரிட்டாஸ் அங்கத்தவருடைய சமாதான பயிற்சி பார்சரை ஒன்றை நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வேலை திட்டத்துக்குள்ள நாங்க முயற்சி செய்யறதை நான் சொன்னா, விசேஷ விதமா எமது கரிட்டாஸ் நிறுவனத்தின் மூலமாக, அமைப்பின் மூலமாக இந்த சமாதான வேலை திட்டத்தை விதமாக எமது நாடுகளிலே மேற்கொண்டு அந்த சமாதான முயற்சிகளிலே அனைத்து அங்கத்தவர்களையும் ஈடுபடுத்தி ஒரு சமாதானத்துக்குரிய சூழ்நிலையை எமது நாட்டில் ஏற்படுத்துறதுக்கு. ஆகவே ஏறத்தாழ 35 அங்கத்தவர்கள் இந்த பயிற்சி பாசறையில் இப்பொழுது பங்கு கொண்டிருக்கிறார்கள். மிகவும் நன்றாக இந்த பயிற்சி பாசறை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல அவங்களுக்கு நாங்க ஸ்ரீலங்காவில கடந்த 30 ஆண்டுகள் அந்த சரித்திரத்துக்குள்ள ஏற்பட்ட யுத்த நிலையும், இப்பொழுது அந்த யுத்தத்துக்கு பின்பு எவ்விதமாக எமது மக்கள் சமாதானத்துக்குரிய செயல்பாடுகள் ஈடுபட்டு செயல்பட்டு கொண்டிருக்காங்கிற ஒரு அனுபவத்தை பெறதுக்காக மட்டுக்கிழப்பு மறை மாவட்டத்துக்கு அவங்களை நாங்க எடுத்துக்கொண்டு போய் அங்க அந்த மட்டு நகர்ல பல கிராமங்களுக்கு அவங்க தரிசனம் செய்து அந்த கிராமத்து மக்களுடன் ஒரு சில தினங்கள் அவங்க கழித்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டாங்க. யுத்தத்தின் அனுபவத்துக்கு பின்பு இந்த மக்கள் இன்னைக்கு விதமாக சமாதான செயல்பாடுகள் ஈடுபட்டிருக்கிறாங்க. விசேஷ விதமாக கத்தோலிக்கர், முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர்கள், இந்து மக்கள், அதே போல பௌத்தர்கள் எவ்விதமாக ஒன்றிணைந்து இவ்விதமான ஒரு சூழ்நிலை இலங்கையில மீண்டும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பல வேலை திட்டங்கள் அவங்க ஏற்படுத்திருக்காங்கிறது அந்த அந்த அனுபவத்தை பெறதுக்கு அவங்களுக்கு இது ஒரு அழகான சந்தர்ப்பமா இருந்துச்சு. சொன்னா இந்த அனுபவத்துக்கு போயிட்டு வந்தவங்க சொன்னது என்னன்னு சொன்னா, இது மாதிரி ஒரு அனுபவம் அவங்களோட நாடுகள்ல கூட சில பேருக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்லி. ஆக நான் நினைக்கிறேன் இந்த பயிற்சி பாசறையின் மூலமாக பல அனுபவங்களையும் அவங்க வாராங்க. அதே போல இந்த அனுபவத்தின் மூலமாக அவங்களோட நாடுகள்ல போய் அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு எவ்விதமாக வேலை திட்டங்களை அவங்க எதிர்நோக்கணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்புடன் அவங்க ஒருத்தருக்கிறாங்க. அதே போல நாங்க 19ஆம் தேதி இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிச்ச நேரம் எமது நிறுவனத்தின் மூலமாக மனித உரிமையும், அந்த மனித உரிமைக்குள்ள எமது சமயங்கள் எவ்விதமாக மனித உரிமையை பத்தி பேசுதுங்கிறது ஒரு வெளியீட்டை ஒன்று நாங்க வெளியிட்டுனோம் அந்த தினத்துக்கு. அந்த தினத்துல வெளியீட்டுக்குள்ள நாங்க முக்கியமா கைக்க முயற்சி செய்தது என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவ மதத்துக்குள்ளும், பௌத்த மதத்துக்குள், இஸ்லாம், அதே போல இந்து மதத்துக்குள்ளும் மனித உரிமைக்கு எவ்விதமாக முக்கியத்துவம் எடுத்து கொடுத்திருக்காங்க. ஆகவே எமது மதத்துக்குள்ள நாங்க எமது மனித உரிமையை நாங்க மதிக்கிறோம்னு சொன்னா, தானாகவே எமது எமது கலாச்சாரத்துக்குள்ள, எமது சமுதாய பண்பாடுகளுக்குள்ள மனித உரிமைங்கிறது தானாகவே ஊருவி வந்து எங்களை வழிநடத்துற ஒரு ஒரு பண்பாடாக இருக்குன்னு சொல்லி. இந்த கலாச்சாரத்தை பார்க்கும் பொழுது நாங்க எமது ஆசிய கண்டத்துக்குள்ள நாங்க எமது மதத்தை சார்ந்து மதத்திற்கு மக்களா இருக்கிறோம். ஆகவே இந்த மதத்தின் படிப்பினைகள் எங்களுக்கு மிகவும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் எங்களை வழிநடத்துற ஒரு கருவியாகவும் இருக்குது. ஆகவே தான் நாங்க எமது மதத்தின் உரிமைகளை நாங்க இழந்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல எமது மதத்தின் மூலமாக இந்த மனித உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எவ்விதமாக இந்த மதங்கள் எங்களை வழிநடத்த வேணும், இந்த மதத்தின் இருக்கிற பண்பாடுகளும் படிப்பினைகளையும் மனித உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களை எவ்விதமாக வழிநடத்த வேணும்னு சொல்லி நாங்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வெளியீட்டின் மூலமாகவும் நாங்க முக்கியமா முயற்சி செய்தா இந்த படிப்பினைகளை ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறதுக்காக. ஆகவே இதை நாங்க ஒன்றிணைத்து இன்னைக்கு இந்த வேலை திட்டத்தை நாங்க கொண்டு போய் கொண்டிருக்கிறோம்.
இதில் கலந்து கொண்ட இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் இலங்கையில் மனித உரிமைகள் மேம்படுவதற்கு உதவுவார்கள் என எதிர்பார்க்கின்றீர்களா?
நாங்க இந்த பயிற்சி பாசின் மூலமாக முயற்சி செய்யறது திருச்சபை என்ற முறையில, அதே போல கரிட்டாஸ் வலையமைப்பு முறையில எவ்விதமாக இந்த மனித உரிமைங்கிற இந்த செயல்பாட்டை முன்னெடுத்து செல்ல வேணும் என்று சொன்னா, நான் நினைக்கிறேன் இன்னைக்கு எங்களை திருச்சி முறையில ஒரு பெரிய ஒரு எங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய பொறுப்பு ஒன்று இருக்குது மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறதுக்கு. என்ன எங்களை ஒவ்வொரு நாடுகளையும் நாங்க எடுத்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு அந்த மனித உரிமைகளை நாங்க இழந்து கொண்டிருக்கிற நாடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே திருச்சபை என்ற முறையில எங்களுடைய பொறுப்புகள் என்ன, எங்களுடைய இந்த கடமைகள் என்ன, இந்த கடமைக்குள்ள எவ்விதமாக நாங்க திருச்சபை அங்கத்தவர்களாக செயல்படலாங்கிற அந்த ஆலோசனையுடன் தான் இந்த முழு வேலை திட்டத்தை நாங்க கொண்டு போறோம்.
கொழும்புவில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் மற்ற நாடுகளின் பிரதிநிதிகள் பகிர்ந்து கொண்டவை என்ன?
அவங்க ஒவ்வொரு நாடுகள்லயும் இந்த மனித உரிமைகள் எவ்விதமாக மீறப்படுதுங்கிறத பத்தியும், ஆகவே ஒவ்வொரு நாடுகள்ல எவ்விதமாக திருச்சபை செயல்பட்டதுங்கிறத பத்தியும், அந்த திருச்சபை எவ்விதமாக இந்த மனித உரிமைக்காக குரல் கொடுத்துங்கிற அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ற நேரம் ஒவ்வொரு நாடுகளுக்கும் அது ஒரு புதிய அனுபவமாக அமைஞ்சிச்சு. மற்றவங்கிட்ட நாங்க நிறைய பேர் கற்றுக்கொண்டோம், மற்ற நாட்டு அனுபவங்கள்ல இருந்து நாங்க நிறைய பேர் கற்றுக்கொண்டோம். ஆகவே இந்த ஒவ்வொரு நாட்டுகளின் அனுபவங்களே மற்றவர்களுக்கு ஒரு பெரிய சக்தியாகவும் உறுத்துணையாகவும் இருந்துச்சு. ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த வேலை திட்டம், நான் நினைக்கிறேன் எங்களை ஒரு ஒரு முழுமையான ஒரு ஒரு செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வர ஒரு வேலை திட்டமா அமைஞ்சிருக்கேன்.
தெற்கு ஆசிய திருச்சபைகள் நாடுகளில் மனித உரிமைகள் காக்கப்படுவதற்கு எடுத்து வரும் நடவடிக்கைகள் என்னென்ன?
இப்ப ஒவ்வொரு நாட்டிலையும் விசேஷ விதமாக எமது ஆயருடைய பேரணிகளுக்குள்ள நாங்கள் ஜஸ்டிஸ் பீஸ் கமிஷன் என்று சொல்லுவோம், அதாவது சமாதானத்துக்காகவும் நீதிக்கும் ஆகிய எமது கமிஷனுங்க இன்னைக்கு செயல்பட்டு கொண்டு வருது. ஆகவே இந்த கமிஷன்களை எப்படி நாங்க வலியுறுத்துறது, அந்த கமிஷன்களுக்குள்ள எவ்விதமாக விசேஷ விதமாக அரசாங்கங்களுக்கு வலியுறுத்துறத நாங்க இன்னைக்கு செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆகவே நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நாங்க கற்றுக்கொண்ட இந்த இந்த பாடங்களுக்குள்ள எங்க திருச்சபைக்கு ஒரு பெரிய பொறுப்பு ஒன்று இருக்குது. விசேஷ விதமாக அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து அரசாங்கங்களுக்கு இந்த சமாதானத்துக்குரியவும் அதே போல மனித உரிமைக்குரிய அந்த செயல்பாட்டை மீட்டெடுத்து செல்வதற்கு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. ஆகவே திருச்சபையின் ஒரு பொறுப்பு இன்னைக்கு அரசாங்கங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் அவங்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கிறது.
இலங்கையில் போர் முடிந்து 2 ஆண்டுகள் ஆகின்றன, தற்போது மக்களின் நிலைமை எப்படி இருக்கின்றது?
இப்ப முல்லைத்தீவு கிளிநொச்சி பகுதிகளில் மக்களை மீண்டும் குடியமைப்பு செயல்பாடுகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்குது. நாங்கள் கரிட்டாஸ் நிறுவனத்தின் மூலமாகவும் ஏறத்தால் 500 வீடுகளுக்கு மேல இப்பொழுது நாங்க அமைச்சு கொடுத்திருக்கிறோம். அதே போல அவங்களுடைய சுய தொழில்களுக்கான உதவிகளை இப்பொழுது நாங்கள் கரிட்டாஸ் நிறுவனத்தின் மூலமாக செஞ்சு கொண்டு வரோம். அதே போல யூரோப்பியன் யூனியன் மூலமாகவும் ஏனைய பல நிறுவனங்கள் மூலமாகவும் பல வேலை திட்டங்களை இப்பொழுது செஞ்சு கொண்டு வராங்க. அதே போல இந்திய அரசாங்கத்தின் மூலமாகவும் வீடுகள் அமைச்சு அந்த வீடுகள் மக்களுக்கு இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே நான் சொல்றேன் இப்பொழுது ஏறத்தால் இந்த மக்களை திருப்பியும் தங்களது சொந்த இடங்கள்ல குடியமர்ப்பு வேலை நடைபெற்றிருக்குது. ஆனா முழுமையா அதுல நாங்க திருப்தி அடையலான்னு எங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னு சொன்னா இது மிகவும் என்ன மந்த ஈனமான சூழ்நிலையில் தான் இது போய்கொண்டிருக்குது. ஆகவே நாங்களும் அரசாங்கத்துக்குடன் நாங்க பேச்சுவார்த்தைகள் நடத்துறோம். அரசாங்கமும் எங்கிட்ட கேக்குது என்னன்னு சொன்னா, ஏண்ட மட்டும் என்ன வெளிநாடுகள் அந்த உதவிகள் மூலமாக இந்த மக்களுக்கு ஏந்து அந்த உதவிகளை பெற்றுக் கொடுக்கும் படி. ஆகவே இப்பொழுது கரிட்டாஸ் நிறுவனமும் நாங்க அதே போல எமது திருச்சபையும் அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து ஒரு சில வேலை திட்டங்களை விசேஷ விதமாக இந்த மக்களுக்காக விழுத்து செஞ்சு கொண்டிருக்கிறோம்.
தந்தை ஜார்ஜ் சிகாமணி, மனித உரிமைகள் குறித்த திருச்சபையின் பணிகள் பற்றி தொலைபேசி மூலம் வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நேயர்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கின்றோம். இலங்கையில் அனைவரும் சமமாக நடத்தப்படும் நாளை எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். வணக்கம்.